புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்தப்பட்டி ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப்பள்ளியின் உடற்கல்வித்துறை இயக்குனர் திரு என் ராகேஷ் அவர்கள் இன்று தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ஹாக்கி மன்னன் தயான் சந்த் அவர்களை குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினமாக அனைத்து விளையாட்டு வீரர்களாலும் பல்வேறு மக்களாலும் சிறப்பான ஒரு தினத்தை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் தேசிய விளையாட்டு தினத்தின் பல்வேறு சிறப்புகளை சிறந்த முறையில் வழங்குவதற்காக நமது உடற்கல்வி இயக்குனர் மதிப்பிற்குரிய முனைவர் நா ராகேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்.
புதுகை பன்மலை நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ராகேஷ், பிசிக்கல் டைரக்டர் ராமநாதன் செட்டியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நச்சாண்டுப்பட்டி.
ரொம்பவே சிறப்பான ஒரு வணக்கத்தை கூறி இன்றைய நமது நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, தேசிய விளையாட்டு தினம் உலகளாவிய மக்களால் சிறப்பாக முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. வாழ்க்கையில் உடற்பயிற்சி, உடல் ஆரோக்கியம், மன அமைதி என்பது இன்றைய நாள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு பள்ளிகளிலும் பார்த்தீங்கன்னா, உடற்கல்வி துறைக்காக ஒதுக்கி பல்வேறு விளையாட்டுகளில் பல்வேறு மாணவர்கள் சாதனை படுத்திட்டு இருக்காங்க. விளையாட்டுகள் இன்றி நம்மால் இருக்கவே முடியாது. ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதி சொல்வதைப் போல, அனைத்து மனிதர்களும் விளையாட்டில் ஆர்வம் கொண்டாதான் உடல் ஆரோக்கியம் முழுமை பெறும் என்ற சிறப்பான ஒரு கருத்துக்களை சிறப்பிக்கும் வகையில் தேசிய விளையாட்டு தினம் ஏன் கொண்டாடப்படுகிறார்கள், அதன் வரலாற்று சிறப்பு அம்சங்கள் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
1925 வந்து நேஷனல் கேம் ஹாக்கி, நம்மளோட இந்தியாவோட தேசிய விளையாட்டுன்னு பாத்தீங்கன்னா ஹாக்கி. அந்த ஹாக்கி வந்து தேசிய லெவல்ல நம்ம விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுறதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா, தயான் சிங் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த வளைகோல் பந்தாட்டு வீரர். பொதுவா இவரை பத்தி நம்ம நாட்டுல உள்ளவங்களுக்கு, இப்ப உள்ள இளைய சமுதாயத்துக்கு கண்டிப்பா இவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க இந்த வளைகோல் பந்தாட்டத்துல. இவர் ஹாக்கியின் ஜாம்பவான் மேஜர் தயான் சிங் பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 தான் நம்ம தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுறோம். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, 2012 இருந்துதான் இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினமாக இவருடைய பிறந்த நாளை நாம பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இந்த நாள்ல தான் தயான் சந்த் ஜெயந்தி அப்படின்னு இந்தியா முழுவதும் எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே இவரை பத்தி ஹிஸ்டரி, இவருடைய சாதனைகளை சொல்லி பெரிய லெவல்ல நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. தேசிய விளையாட்டு தினம் என்பது தயான் சந்த் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வீரரின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் தான் கொண்டாடப்படுகிறது என்பது பல்வேறு மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். இன்றைய நிகழ்ச்சியில தெரியாத தகவல், அரிய தகவல், பல்வேறு விளையாட்டுகள் இருந்தாலும் கூட ஹாக்கி என்பது அனைத்து மக்களாலும் போட்டப்படக்கூடிய, நம்ம இந்தியாவின் தேசிய விளையாட்டாக கருதக்கூடிய ஒரு விளையாட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிகவும் மிக விரைவில் அனைத்து தரப்பட்ட மக்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு விளையாட்டாகவும், முதன்மை வைக்கக்கூடிய விளையாட்டாகவும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வரும் என்ற நம்பிக்கையோடு, தயான் சந்த் அவர்கள் ஹாக்கி துறையில் சிறந்த ஒரு வீரராகவே கருதப்படுகிறார். அவருடைய பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இன்றைய தினம் தேசிய விளையாட்டு நம்ம கொண்டாடப்படுறேன்னு சொன்னீங்க, ரொம்பவே சிறப்பு சார். தயான் சந்த் பற்றி மக்களுக்கு தெரிய வேண்டிய தகவல்களை நீங்க நிச்சயமாக கூற வேண்டும், அதை பற்றிய தகவலை சொல்லுங்க சார்.
தயான் இந்தியாவின் மிக சிறந்த, எல்லோரும் அறியப்பட வேண்டிய முக்கியமான இவர் தயான் சந்த். ஏன்னா இவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க. தயான் சந்த் பிறந்தது வந்து இந்தியாவில அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல ஆகஸ்ட் 29, 1905 பிறக்கிறார். இவருடைய தகப்பனார் வந்து ராமேஸ்வர், தாயார் வந்து சாரதா. இவங்களுக்கு வந்து மூன்றாவது மகனாக பிறக்கிறார் தயான் சந்த். தயான் சந்த் வந்து இரு சகோதரர்கள் இருக்காங்க, ஒருத்தவருடைய பெயர் மூல் சிங் மற்றும் ரூப் சிங். தயான் சந்தோட தகப்பனார் ராமேஸ்வர்ங்கிறவரு அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் நம்மள ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இந்திய ஹாக்கி விளையாட்டு அகாடமில அவர் பணியாற்றிட்டு வர்றாரு. இவர் ஆரம்ப காலத்துல தயான் சந்த் வந்து 14 வயசு இருக்கிறப்பயே இந்தியன் ஹாக்கி டீம் விளையாடக்கூடிய பயிற்சி மையத்துலதான் இவர் இருக்கிறார். ஆரம்ப காலத்துல இவருக்கு வந்து இந்த மல்யுத்தத்துலதான் ஆர்வம் அதிகமா இருக்கு. காலப்போக்குல பாத்தீங்கன்னா அந்த ஹாக்கி பிளேயர்ஸ் விளையாடுறத பார்த்து பார்த்து இவருக்கும் அதுல ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் வந்து இவரும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய இரு சகோதரரும் விளையாடக்கூடிய அந்த ஸ்டிக்கை எடுத்து இவரா பால ட்ரிபிள் பண்றாரு, ட்ரிபிள் பண்ணிட்டு ரன் பண்றாரு, ஷூட் பண்றாரு. 14 வயசுல இவரோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காரு. அப்போதைக்கு இந்தியாவினுடைய பயிற்சியாளர், ஹாக்கி பயிற்சியாளர் வந்து இவர் விளையாடக்கூடியதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பையன்ட்ட ஏதோ ஒரு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 14 வயசுல அவர் கேரியர் ஸ்டார்ட் பண்ணவரு, 14 ஆரம்பிச்சாரு, 16 வந்து இந்தியா டீம்ல இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. எப்படி இந்த 2 இயர்ஸ்ல இவர் என்ன மாதிரி பயிற்சி பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இரவு இவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இரவு நேரத்துல இவர் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பர்டிகுலரா அந்த பாலை கண்ட்ரோல் பண்றது, ட்ரிபிள் பண்றது, ஷூட் பண்றது எல்லாமே இரவு நேரத்துல. இத வந்து பாத்துக்கிட்டு இருந்த கூடிய அந்த பயிற்றுனர் வந்து இந்த பையன் இவ்வளவு ஆர்வம் இருக்கே, இவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி ஆடுறானே அப்படின்னுங்கிற இவரோட பிளேயிங் எபிலிட்டிய பார்த்து ரொம்ப வியந்து போறாரு. என்ன இவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் பண்றான் அந்த பையன் அப்படிங்கறத பாக்குறாரு. இவருடைய பெயர் வந்து ஆரம்பத்துல வந்து தயான் சிங் இருந்தது. அதுக்கடுத்து இவரோட பெயரா அந்த அலர் மாத்துறாரு தயான் சந்த். தயான் அப்படின்னா நிலவு என்று அர்த்தம், சந்த் சந்திரன், சந்துனா வந்து சந்திரன் என்று அர்த்தம், தயான்னா ஒளிருங்கிறது அர்த்தம். ஒளிரும் நிலவு அப்படின்னு இவருக்கு ஒரு புனை பெயரை வைக்கிறார். வச்சு இந்தியன் டீம்ல இவருக்கு சான்ஸ் கொடுக்கறாங்க. இந்தியாவில வந்து 1922, 1932, 1936 மூணு ஒலிம்பிக்ஸ்ல வந்து ரெப்ரசன்ட் பண்றாரு. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா 1922 இவர் வந்து இந்தியன் ஆர்மியில ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி இந்தியாவுக்காக இவர் வந்து இவரோட விளையாட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் பாத்தீங்கன்னா 1922 வந்து ஒலிம்பிக் நெதர்லாந்துல நடக்குது. அந்த மேட்சஸ்ல வந்து தயான் சந்த் வந்து பர்ஃபார்ம் பண்றது எக்ஸ்ட்ராடினரியா விளையாடுறாரு. எல்லா பிளேயர்ஸை காட்டில இவரோட விளையாட்டு வந்து மிக சிறப்பாக இருக்கு. அதுல வந்து அதிகபட்சமா ஸ்கோர் அடிச்சது தயான் சந்த். அதுல வந்து இந்தியா தங்கப்பதக்கம் வாங்குது. 1932 விளையாண்டு இந்தியா வந்து தங்கப்பதக்கம் வாங்குது. 1936 வந்து ரொம்ப முக்கியமான ஒலிம்பிக்ஸ், ஏன்னா உலக நாடுகள் எல்லாருமே பங்கு பெறக்கூடிய அந்த போட்டிகள் ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா தயான் சந்த் பர்ஃபார்ம் பண்றத உலக நாடுகள்ல உள்ள எல்லாருமே இவர்களுக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்கிறாங்கனால தயான் சந்த் பத்தி பெர்லின் அந்த கண்ட்ரில வந்து சுவரொட்டிகள் ஃபுல்லா அந்த நாடுகள்ல எல்லா இடத்துலயும் ஒட்டி இருக்காங்க. தயான் சந்தோட பர்ஃபார்மன்ஸ பாக்குறதுக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காங்க. அப்ப இந்த ஜெர்மனி தான் ஃபைனல்ஸ், நம்ம ஜெர்மனியோட ஃபைனல்ஸ் ஆட போறோம். அந்த ஜெர்மனியோட அப்போதைக்கு அந்த ஜெர்மனிய ஆண்டுகிட்டு இருக்கிறது யாருன்னா அடல்ஃப் ஹிட்லர். அந்த ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச பாக்குறாரு. பாக்குறப்போ பாத்தீங்கன்னா தயான் சந்த் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாரு. பர்ஃபார்ம் பண்ணி 6 கோல் அடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஜெர்மனி 1 கோல் அடிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பிளேயிங் எபிலிட்டி, அவர் போட்டு ரன் பண்ற பால் ட்ரிபிள் பண்ணி கொண்டு போய் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப பாத்தீங்கன்னா அவரோட ஷூ வந்து அவரோட ஸ்பீடுக்கு ஒத்து வரலன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஷூ அவரோட காலனி ரெண்டையுமே அவுத்து போட்டுட்டு பேர் ஃபுட்ல விளையாண்டு அடுத்து செகண்ட் ஹாஃப்ல 3 கோல் அடிக்கிறார். அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல வந்து 8-1 அப்படிங்கிற கணக்குல வந்து 1936 வந்து பெர்லின் ஒலிம்பிக்ல நம்ம தங்கப்பதக்கம் வாங்குறோம். 1928 இருந்து 1964 வரையும் இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ்ல 8 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. இதுல வந்து மெயினான ரோல் பாத்தீங்கன்னா தயான் சந்த் தான். இவரோட தலைமையில நம்ம இந்தியா வந்து தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுத்தது தயான் சந்த். இவரோட பர்ஃபார்மன்ஸ் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் எபிலிட்டியில வந்து கண்ட்ரோல் த பால், பால் வந்து இவரோட ஸ்டிக்ல கண்ட்ரோலாவே இருக்கும். ட்ரிபிள் பண்ணி கொண்டு போய் ஷூட் பண்றக்கூடிய ஸ்பீடு வந்து மற்ற பிளேயர்ஸ்னால பின்னாடி சாதாரணமா முடியாது கூட முடியாது அந்த அளவுக்கு இவரோட ஸ்பீடு அண்ட் கேம் ஷூட்டும் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல கூட இவர் விளையாடப்போ அதிகாரிகள்னா இவரோட பால் கண்ட்ரோலை பார்த்துட்டு இவரோட ஸ்டிக்கை வாங்கி பார்த்தாங்களாம், என்ன இதுல ஏதோ காந்த சக்தி இருக்கா, இவ்வளவு ஸ்பீடா பால் இவர் கண்ட்ரோல்ல இருக்கே அப்படிங்கறத பார்த்து சோதனை செஞ்சாங்கன்னு கூட சொல்லுவாங்க. பிராட்மேன் கூட இவரை பத்தி ஒரு புகழ்ந்து ஒரு மேகசின்ல பேசியிருக்காரு. எப்படி நாங்க ஒரு கிரிக்கெட் வீரர்கள் வந்து நாங்க வந்து ரன் அடிக்கிறோமோ, அதே போல தயான் சந்த்ங்கிறவரு கோல் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி முகமது அலி பாக்ஸிங்க்கு முகமது அலியோ, கிரிக்கெட்டுக்கு பிராட்மேனோ, வளைகோல் பந்தாட்டத்து ஹாக்கிக்கு வந்து தயான் சந்த் அப்படிங்கிற பேரு வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கு. ஹாக்கியின் விசார்டு அப்படின்னு இவரை சொல்றாங்க, ஹாக்கியின் மந்திரவாதி அப்படின்னு சொல்றாங்க. இவரோட பிளேயிங் எபிலிட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேட்சையே சேஞ்ச் பண்ணிரும். 11 பேர் விளையாடுறாங்கன்னா இவர் தனியா தெரிவர். அந்த அளவுக்கு இவரோட ஸ்ட்ராட்டஜி, எபிலிட்டி, கண்ட்ரோல் த பால் எல்லாமே இவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவர் வாங்கி கொடுத்த பதக்கங்கள் தான் இந்தியாவை வந்து டாமினேட் இன் ஹாக்கி. இந்தியாவில வந்து எந்த ஒரு உலக நாடுகளுமே இந்தியாவை வந்து ஹாக்கியில வந்து நம்ம பெரிய டாமினேட்டிங் பவரா இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த தயான் சந்த் தான். இவரை பத்தி நிறைய சொல்லலாம். இவருடைய புனை பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா லெஜண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இவரை சொல்றாங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஹாக்கியின் விசார்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஹாக்கியின் மந்திரவாதி அப்படின்னு கூட இவரை சொல்றாங்க. இவருடைய சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய டெல்லி நேஷனல் ஸ்டேடியத்துல இவருடைய பெயரை வச்சிருக்காங்க. பர்டிகுலரா அந்த நேஷனல் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி இவரோட ஸ்டாச்சு, இவருடைய சிலைகள் இருக்கு. ஜான்சி சிட்டில வந்து த லெஜண்ட் ஆஃப் இந்தியா மேஜர் தயான் சந்த் அப்படின்னு இவரோட ஒரு சிலை இருக்கு. குவாலியர் LNCP சொல்லுவாங்க, பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஸ்டாச்சு இருக்கு. ரூர்கெலா ஒடிசா மாநிலத்துல வந்து இவருடைய பெரிய ஸ்டாச்சு இருக்கு. இதெல்லாம் இந்தியாவுல இருக்கு. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஆஸ்திரியாங்கிற ஒரு கேபிட்டல் சிட்டில வியன்னாவில் உள்ள ஒரு விளையாட்டு கழகத்துல, ஒரு விளையாட்டு அரங்குல வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா தயான் சந்தோட போஸ்டர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 கை 4 ஸ்டிக்கு புடிச்ச மாதிரி ஒரு தாங்கிய ஒரு சிலை உள்ளது. அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 பேரு விளையாடக்கூடிய ஹாக்கி விளையாட்டை இவர் ஒத்தாளு விளையாடுவாராம். அதை வந்து அதை அந்த இடத்துல வந்து இண்டிகேட் பண்றாங்க. இப்போ உள்ள விளையாட்டு வீரர்கள் இருக்காங்கல்ல, ஹாக்கி விளையாட்டு வீரர்கள், பிஃபோர் த மேட்ச், ஒரு ஹாக்கி விளையாடக்கூடிய முன்னாடி ப்ரே பண்றப்போ எல்லா உலக நாடுகள்ல, ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், எல்லா விளையாட்டு வீரர்களும் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இந்த விளையாட்டுல விளையாட போவாங்கன்னா, நான் இன்னைக்கு தயான் சந்த் மாதிரி விளையாடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த காம்படிஷன் பிஃபோர் டோர்னமெண்ட் உள்ள இறங்குறாங்க. அவ்வளோ சிறப்பு பெற்றவரு இந்த மேஜர் தயான் சந்த். இவரை பத்தி நம்ம இப்ப உள்ள இளைய தலைமுறைகள் தெரிஞ்சுக்கணும் இந்த டயத்துல அப்படிங்கிறது என்னோட ஆசை. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி டோனி 100 ரன் அடிக்கிறாரு, விராட் கோலி 200 ரன் அடிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இவரோட கேரியர்ல விளையாண்ட மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 185 மேட்ச். இந்த 185 மேட்ச்ல 570 கோல் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல மட்டும். அப்போ அவரோட கேரியர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000க்கும் மேற்பட்ட கோல்கள் அடிச்சிருப்பாரு. நம்ம கிரிக்கெட்ல எப்படி ரன்ஸ் அடிக்கிறோம் அந்த மாதிரி இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. 1956 வந்து இவர் ரிட்டையர் ஆகுறாரு ஆர்மில இருந்து. அப்போ இவர் வாங்கக்கூடிய வந்து மேஜர் அப்படிங்கிற மேஜர் அந்தஸ்து வாங்கி இவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகுறாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1979 அவருடைய வயசு 74 வந்து December 3 அன்றைக்கு இவர் இறந்து போறாரு. இவருடைய நாள் இந்த August 29 இவருடைய பிறந்த நாள். இந்த நாள்ல இந்திய குடியரசு தலைவரால் வழங்கக்கூடிய விருதுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, விளையாட்டுல வந்து தலை சிறந்து விளங்குகின்றவர்களுக்கு அர்ஜுன அவார்டு கொடுக்கறாங்க, அவங்கள பயிற்றுவிக்கிறவங்களுக்கு துரோணாச்சாரியார் விருது கொடுக்கறாங்க. இவரோட பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கேல் ரத்னா விருதுகள் மற்றும் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்படுகிறது. யாருக்குன்னா தலை சிறந்து விளங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு வழங்குறாங்க. தயான் சந்த் மட்டும்தான் பத்மபூஷன் விருது பெற்ற ஒரே ஹாக்கி வீரர். இவர் தான் முதல்ல இந்த மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வாங்கினது யாருன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் பிளேயர், அவர் வாங்கியிருக்காரு 2012. இவரை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். நிறைய இவரை பத்தி நிறைய விஷயங்கள் இப்ப உள்ள தலைமுறைகள் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள் இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன் சார்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். தேசிய விளையாட்டு தினத்துல பல்வேறு விருதுகள் கொடுத்து இன்றைய தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு தேசிய தின விழாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பல்வேறு விருதுகளாக இருக்கட்டும் சரி, பல்வேறு நலத்திட்டங்களாக இருக்கட்டும் சரி, அது சார்ந்த தகவல்களை இந்திய அரசாங்கம் விளையாட்டுத்துறைக்கு செய்யக்கூடிய தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் சார்.
இப்போ 2019 இந்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா இவரோட பிறந்த நாள் அன்னைக்கு ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு த்ரூ அவுட் இந்தியா இந்திய நாடு முழுவதும் உள்ள மக்களை வந்து விளையாட்டுல ஆர்வத்தை ஏற்படுத்தி அவங்கள பங்கேற்க வைக்கிறாங்க. இதனால என்ன அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா நம்ம இந்திய நாட்டுல உள்ள அனைத்து மக்களுமே வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும், விளையாட்டு சம்பந்தமா விளையாட்டுடைய தொடர்பு எல்லாத்துக்குள்ளயும் இருக்க வேணுங்கிறத ஃபிட் இந்தியா மூலமா கொண்டு வராங்க. இதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா ஃபிட் இந்தியா ஓட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 29 அன்னைக்கு பெரிய மராத்தன், ஒவ்வொரு மாவட்ட அளவுலயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மராத்தன் ரேஸ் கண்டக்ட் பண்றாங்க, மிதிவண்டி போட்டி சைக்கிளிங் கண்டக்ட் பண்றாங்க. ஃபிட் இந்தியா வாரம், அந்த வாரம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் விளையாட்டு போட்டிகள் நடத்தி சான்றிதழ்கள் வழங்குகிறாங்க. இப்போ கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபிட் இந்தியா மூமெண்ட்ல உள்ள நிகழ்ச்சியில மட்டும் 3 கோடி மக்கள் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டு இந்தியா முழுவதும் பெரிய இயக்கமாகவே ஆக்கியிருக்காங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட பெரிய மோட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பி எ ஃபிட், எல்லாருமே ஃபிட்னஸா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. ஃபிட் இந்தியா மூவ்மெண்டோட நோக்கமே அதுதான் சார்.
சார் ப்ரோ, இன்றைய தினம் பாத்தீங்கன்னா தயான் சந்த் அவர்கள் சிறந்த ஹாக்கி விளையாட்டு வீரர் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தேசிய விளையாட்டு தினம் என்பது அவருடைய பிறந்த தினமாக சிறப்பித்து கொண்டாடிட்டு இருக்காங்க. முந்தைய குறிப்பிட்டது போல இந்தியாவின் தேசிய விளையாட்டாகவும் ஹாக்கி கருதப்படுகிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஹாக்கி விளையாட்டுக்கான முக்கியத்துவம் என்பது சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்கா? நம்மளுடைய விளையாட்டு பொதுவாக பாத்தீங்கன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா கபடி விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க. பெரும்பாலான இடங்கள்ல நம்ம வந்து அதிகமாக பார்க்கப்படுது கிரிக்கெட் விளையாடுவதும் கபடி விளையாடுவதும் பார்க்கறதுக்கான நேரிடுகிறது. இந்த ஹாக்கி என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் அனைத்து மாணவர்களும் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டாகவும் பார்க்கப்படுகிறது. எந்தெந்த இடங்கள் எல்லாம் ஹாக்கிக்கான கிரவுண்ட் இருக்கு, கல்லூரிகள் இந்த மாதிரி செயல்படுத்துறாங்க, எந்த மாதிரியான போட்டிகள்லாம் ஹாக்கி போட்டிகள்லாம் நடத்துறாங்களா, அது சார்ந்த தமிழ்நாட்டில் ஹாக்கியின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இப்போ தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஹாக்கி எல்லா ஸ்கூல்லையுமே வந்து நம்ம எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் விளையாடுறாங்களோ அதே மாதிரி தேசிய விளையாட்டு ஹாக்கி அப்படிங்கறதுனால எல்லா ஸ்கூல் எல்லா பள்ளிகளிலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கிங்கிற கேம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஸ்போர்ட்ஸ் கவுன்சில்ல அந்த ஹாக்கி விளையாடக்கூடியதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல அருகாமையில உள்ள திருச்சி மாவட்டத்துல வந்து டர்ஃப் கோர்ட் இருக்கு, ராமநாதபுரத்துல வந்து டர்ஃப் கோர்ட் போட்டிருக்காங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல இன் ஃபியூச்சர்ல டர்ஃப் கோர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப பள்ளி மாணவர்களுக்கு வந்து இவங்க ஹாக்கியில வந்து பாத்தீங்கன்னா குறுவட்ட அளவுல போட்டிகள் நடத்துறாங்க, குறுவட்ட அளவுல நடந்து விளையாண்டு ஜெயிச்ச பிள்ளைங்களை அடுத்து மாவட்ட அளவிலான போட்டியில கலந்துக்கிறாங்க, அதுல ஜெயிக்கிற பிள்ளைங்க மாநில அளவிலான போட்டிகள்ல கலந்துக்கிறாங்க. இது இல்லாம பள்ளி கல்வித்துறை நடத்தக்கூடிய SGFI-னு சொல்லுவாங்க, ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது வந்து பள்ளி மாணவர்கள் அதுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தமிழக அரசு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம கல்லூரி அளவில் வந்து இன்டர் காலேஜியட் லெவல் ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்றதுல ஹாக்கிக்கு முக்கியமான பங்கு கொடுக்கறாங்க. இப்போ நிறைய பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து நிறைய பசங்க இந்தியாவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க நிறைய பேரை தமிழகத்துல இருந்து நிறைய ஹாக்கி பிளேயர்ஸ் இப்போ அரியலூர்ல இருந்து ஒரு பையன் செலக்ட் ஆயிருக்கான், நீங்க எப்படி தன்ராஜ் பிள்ளை இந்த மாதிரி நிறைய பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான் எல்லாருமே தமிழ்நாட்டில இருந்து போனவங்க தான். இம்பார்ட்டன்ஸ் வந்து தேசிய நம்ம தேசிய விளையாட்டுக்கு ஹாக்கிக்கு நிறைய இருக்கு இந்த இடத்துல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஹாக்கியோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு லாஸ்ட் 1 மந்த் பேக் ஏசியன் கப் வந்து தமிழ்நாட்டில் நடத்தினாங்க, சென்னையில 2023 ஏசியன் கப் வந்து சென்னையில நடந்துச்சு. அதுல என்ன பண்ணாங்க தமிழக அரசுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏசியன் கப்போட டிராஃபிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த டிராஃபியை அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த ஹாக்கி பிளேயர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், நம்மளும் இந்தியாக்காக ஆடணும், அந்த டிராஃபியை எல்லாருமே பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினாங்க தமிழக அரசு. அந்த மேட்சஸ்ல கூட இப்ப சென்னையில நடந்த மேட்சஸ்ல கூட இந்தியன் மென் ஹாக்கி வந்து டிஃபெண்டிங் எகைனஸ்ட் மலேசியா, மலேசியாவோட ஃபைனல்ஸ் மேட்ச்ல கூட 4-3 இந்தியா வந்து 4 கோல் அடிச்சு அந்த டைட்டில வாங்கணும். நம்ம வந்து ஏசியால வந்து 4th டைட்டில் இப்போ நடந்த லாஸ்ட் மந்த்ல நடந்ததுல நம்ம வின் பண்ணோங்கிறத இந்த டைட்டில தெரிவிச்சுக்கிறேன் சார்.
நிச்சயமாக ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம் நமது விளையாட்டு வீரர்களின் சிறப்பான பணி தொடர வாழ்த்துக்கள். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான விளையாட்டுகளின் தகவல்கள் என்பது அனைவரு மாணவர்களுக்கான தெரியக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட தேசிய விளையாட்டு தினம் ஹாக்கி வீரரை சிறப்பிக்கும் வகையில் அமைவதால் ஹாக்கி விளையாட்டு குறித்து உங்களுடைய தகவல் சொல்லுவாங்க. எத்தனை பேர் கொண்ட குழுவாக ஹாக்கி விளையாட்டு முறை இருக்கு? ஹாக்கியை பொறுத்தவரை நம்ம எந்த மாதிரியான விளையாட்டு முறைகளை மேற்கொள்றாங்க, அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நம்ம நாட்டுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி, அரசர் பழைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசர்கள் காலத்திலேயே வந்து யானைகளை வச்சு கோலை வைத்து விளையாண்டவர்கள் நம்ம அரசர்கள் இந்த ஹாக்கி வளைகோல் பந்து ஆட்டத்தை. அதனால இந்த தேசிய விளையாட்டு தினத்தை அன்று நாம என்ன செய்யணும், என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத இந்த டயத்துல நான் சொல்லணும். ஒவ்வொரு உடற்கல்வி ஆசிரியர்களும் சரி, விளையாட்டு ஆர்வலர்களும் சரி, ஒரு டீமை ரெடி பண்ணணும். ஒரு ஹாக்கி வளைகோல் பந்தாட்ட டீமை ரெடி பண்ணி அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். பிராக்டிஸ் கொடுத்து அவங்களோட திறமைய வெளியில கொண்டு வரணும். உதாரணமா ஒரு கிராமப்புறமா இருந்தாலும் கிராமப்புறத்துல இருந்துதான் மாணவர்கள் வெளியில வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க இப்போதைக்கு. அதே மாதிரி அவங்க திறமைகளை வெளியில கொண்டு வந்து நான் அவங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு அனுப்பணுங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். தயான் சந்த் பற்றி படிக்கணும், அவரோட பயோகிராபிய பத்தி படிச்சு அந்த விஷயத்த பிள்ளைங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு இப்ப உள்ள வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், பர்டிகுலரா ஹாக்கி வீரர்கள் வந்து அவரை பத்தி பயோகிராபிய படிச்சு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தயான் சந்த ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணணும். இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஆகஸ்ட் 29 அன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண விளையாட்டு அனைத்து விளையாட்டு வீரர்கள், ஹாக்கி பிளேயர் மட்டும் இல்ல சார், பேஸ்கெட் பால் பிளேயரா இருக்கட்டும், ஒரு தடகள வீரரா இருக்கட்டும், இல்ல ஒரு வாலிபால் பிளேயரா இருந்தாலும் 29 அன்னைக்கு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே 28 இல்ல தயான் சந்த் பிறந்த நாள் ஜெயந்தி அப்படின்னு அவங்களோட ஜெர்சியில பிரிண்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் தயான் சந்த பத்தி தெரியற அளவுக்கு பண்ணணும். இப்ப உள்ள அந்த மொபைல் போன்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு ஹேஷ்டாக் செய்யலாம். இந்த மாதிரி இந்த ப்ரமோட் பண்ணலாம். இந்த ஹாக்கி கேமை வந்து நல்லா ப்ரமோட் பண்ணீங்கன்னா நிறைய மாணவர்கள், நிறைய திறமையானவர்கள் வெளியில வருவாங்க. இந்தியா எப்படி 1928 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி இன் ஃபியூச்சர்ல வந்து இப்பவும் நல்லா இருக்காங்க இந்தியன் டீம். இன் ஃபியூச்சர்ல இந்தியா தான் நம்பர் 1 கொண்டு வந்துடலாம். அதனால இந்த நாள்ல வந்து நம்ம ஹாக்கிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா விளையாட்டுலயுமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா விளையாட்டுங்கிறது நம்ம இந்திய அரசோட நோக்கமே என்னன்னா எல்லாரையுமே விளையாட வைக்கணும், பிஎஃபிட். ஏன்னா நோய் நொடி இல்லாம வாழணும். இப்ப உள்ள காலகட்டத்துல அதிகப்படியான நோய்கள், எல்லாருமே ஒபிசிட்டியா இருக்காங்க. விளையாட்டு என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா, விலை என்றால் விருப்பம், யாட்டம் என்றால் களம், விருப்பத்தோடு விளையாடக்கூடியது விளையாட்டு. அதனால எல்லாருமே விருப்பமா விளையாடணும், ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ், எந்த ஒரு நோய் நொடி இல்லாம இருக்கணுங்கிறதுக்கு தான் விளையாட சொல்றாங்க. அதே மாதிரி பிளே இஸ் நாட் எ லக்ஸுரி, பிளே இஸ் எ நெசசிட்டி. ஒவ்வொரு மாணவரும், ஒவ்வொரு மனிதனுமே வந்து இந்த விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்ப உள்ள நம்மளோட தேக ஆரோக்கியத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்மளோட உணவு முறை மாறி போயிடுச்சு, பிசிக்கல் கல்ச்சரை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மூவ்மெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்றது வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றோம். அதனால நடக்கணும், நடக்கலாம், நம்மளோட பிசிக்கல் ஃபிட்டா ஆக்குறதுக்கு நடக்கலாம், ஓடலாம், டான்ஸ் பண்ணலாம், ஸ்விம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், கார்டனிங் பண்ணலாம். இது மாதிரினா பண்ணீங்கன்னா நம்ம உடம்பு வந்து பிசிக்கலா ஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட உடம்ப வந்து நோய் நொடி இல்லாம நம்ம வாழ்றதுக்கு பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும். அதுக்காக கொண்டாடப்படுறதுதான் இந்த ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட். இதை அனைவரும் பங்கு பெற்று, ஏன்னா எல்லாருமே நோய் நொடி இல்லாம வாழணுங்கிறதுதான் இதோட மெயினான மோட்டு. ஏன்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா 206 எலும்புகள் இருக்கு, மசில் வந்து 650 மசில் இருக்கு. இது போனையும் தசையையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணணும். அந்த மூவ்மெண்ட் தான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்க நம்ம ரெகுலரா செஞ்சாதான் ஃபிட்டா இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த தருணத்துல தெரிஞ்சுக்கிறேன் சார்.
தேசிய விளையாட்டு தினத்தை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள், அனைத்து விளையாட்டு வீரர்களும் பொதுமக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய சிறந்த கருத்துக்களை வழங்கிய உடற்கல்வி இயக்குனர் மதிவிற்குரிய முனைவர் நா ராகேஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நன்றி.
நேயர்களே, இதுவரை தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ஹாக்கி மன்னன் தயான்சந்த் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டி ராமநாதன் செட்டியார் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வித்துறை இயக்குனர் திரு என் ராகேஷ் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-00-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.